உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தருநிறுவி உறுதியாக கள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமிட கடித்துண்டு கருணையன் வெள்ளமதம்பொழி சித்தி வழத்தில் இணைந்து வருவ நிகழ்த்திப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுகிய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். ஊழியர்கள் வெப்பொழுத்த புகழியர்கள் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாகலூர் வந்தொண்டன் பதம்போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய புன்னார்த்தருடைய எட்காடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இவ்வேளையிலே நம்ம வகுப்பினை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு நம்முடைய போன வகுப்பிலே சிந்தித்த சில சிந்தனைகள் எந்த அளவிலே நாம் சிந்தித்தோம் என்பதை தொடர்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பாக அமையும். போன வகுப்பிலே வராதவர்களுக்கும் அதை பற்றிய ஒரு குறிப்பு கிடைக்கும் என்பதற்காக போன வகுப்பானது நாம் தொடர்ந்து பெருமானை பற்றி சிந்தித்து வருகின்ற சிவஞான போதத்திலே ஆறாவது சூத்திரத்திலே பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பதி இலக்கணத்தை எவ்வாறு நம்முடைய மிகண்ட தேவநாயனார் இந்த மண்ணுலகத்திற்கு அருக்குடையாக வழங்கினார் என்கின்ற அந்த அருள் வெள்ளத்திலே இருந்து ஒரு சின்ன அளவு அதை நாம் பருகினோம் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக பதி இலக்கணம் என்பதாக நாம் அமைத்து அந்த பதி இலக்கணத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நிலையிலே மணிவாசக பெருமானுடைய அந்த திருத்தெள்ளேனம் என்று சொல்லக்கூடிய தெள்ளேனத்திலே அந்த பதி இலக்கணத்தை பற்றி எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு அமைப்பும் பதி இலக்கணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த இலக்கணத்தை சொல்ல முடியாது, இறைவனுடைய அந்த தன்மையை விரித்து சொல்ல முடியாது என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு கொள்கை. இறைவனை எந்த விதத்திலே நாம் போற்றினாலும் அதை ஏற்றுக்கொள்வான். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவாயினி என்பதாக எளிவந்த தன்மையிலே பெருமான் எந்த சொல்லை சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்கின்ற வகையிலே நாம் சொல்லுகின்ற அந்த புன் சொல்லாக இருந்தாலும் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்பதாக நம்முடைய அருளையநாத பெருமான் சொல்வார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற அந்த கருணை 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 என்பதுதான் அந்த பெருமானுடைய அந்த இலக்கணமாக திகழ்வது. ஆக அந்த கருணையினுடைய சிறப்பு பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பதி இலக்கணத்தினுடைய தன்மை இறைவனை இந்த உயிர் எத்துணைதான் அறிய முயன்றாலும் அது அறிந்து கொள்வதற்கு அது முற்பட்டாலும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஞானத்தினால் மட்டும்தான் அவனை அது அறிந்து கொள்ளும் என்பதுதான் பதி இலக்கணத்தினுடைய மொத்த சாரமாக விளங்குவது. ஆக பதி என்று சொல்லக்கூடிய அவன் சிவசத்தாம் என்பதாக சொல்லி சொல்லுவார். ஏன் பதி இலக்கணம் சொல்லுகின்றார், பதிக்கு ஏன் இலக்கணத்தை இந்த மண்ணுலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதாக எல்லாம் பல சமயங்கள் பல நிலைகளிலே பதியை பற்றி சொல்லுகின்றது. ஆனால் இவைகளெல்லாம் பதி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது எல்லாம் இவற்றை கடந்து நிற்பது, இதுதான் தெளிவான நிலை என்பதை காட்டுவது அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு நிலை. ஆகவேதான் இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த பதியினுடைய இலக்கணத்தை நம்முடைய சிவஞான போதத்திலே மிக அற்புதமாக ஆழமாக எடுத்துக் கொடுக்கின்றார். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கும் உயிர் என்று சொல்லக்கூடிய பசுவினுக்கும் பாசம் என்று சொல்லக்கூடியதற்கும் இலக்கணம் தெரியணும். ஆக இலக்கணம் தெரிந்தால் மட்டும்தான் இலக்கியத்தை ரசித்து காண முடியும். இலக்கணம் தெரியலன்னு சொன்னா இலக்கியம் எப்படி? ஆனால் இலக்கியத்திலே இருந்துதான் இலக்கணம் வந்தது. ஆக திருமுறைகளிலே இருந்து எடுத்த சாறுதான் இந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கணங்கள். ஆக இந்த இலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்தை நம்முடைய சமயத்தை சார்ந்த இந்த நூல்களை பற்றி நாம் ஓரளவாவது அதிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு இரண்டு வகுப்புகள் சிவஞான போதத்திற்காகவே நாம் ஒதுக்கி சிவஞான போதத்தினுடைய ஆறாவது சூத்திரத்திற்காகவே அதை ஒதுக்கி பதி இலக்கணம் என்ன சொல்லுகின்றது என்பதாக ஓரளவிற்கு நாம் அதை புரிந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் எத்தனை எத்தனையோ சமயங்கள் இந்த நாட்டிலே கோடான கோடி சமயங்கள் இருக்கின்றன. சமயம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கடவுள், நாளுக்கு நாள் ஒரு உருவ வழிபாடு, நாளுக்கு நாள் எதை உருவமாக கருதி வழிபடுவது, எதன் பின் செல்வது, எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவிற்கு இந்த நாடானது இந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்பதாக சொன்னால், காரணம் நாம் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த நூலை கற்காததனுடைய ஒரு பாவம்தான் என்பதாக சொல்லலாம். ஏன் என்பதாக சொன்னால், இந்த ஒரு சில நீங்கள் இன்னும் சொல்ல போனால், கடவுளை பிரதிஷ்டை செய்கின்ற நிலையிலே ஒரு பாதி ஆஞ்சநேயர், ஒரு பாதி கணேஷ் நம்முடைய கணபதி, இது இரண்டையும் சேர்த்து ஒரு உருவமாக வைத்து அந்த உருவத்தை வழிபடுவது. நீங்க சென்னை போனீங்கன்னா பாருங்க, தரமணியில ஒரு இடம் இருக்கு பாருங்கன்னு சொல்றது வந்துட்டு வழிபடுவதற்காக சொல்லல, இப்படி இப்படி எல்லாம் தோன்றுகின்றது நாளுக்கு நாள் வழிபாடு. எது உண்மையான வழிபாடு எது என்பதாக தெரிந்து கொள்ளாத அளவிற்கு இந்த மக்கள் மக்களாக தெரிகின்ற அளவிற்கு இறைவனுடைய வழிபாட்டினை, இறைவனுடைய உருவத்தை இப்படியெல்லாம் சிதைத்து சிதைத்து வழிபடுகின்ற ஒரு நிலை தோன்றியது என்பதாக சொன்னால், சைவ சித்தாந்தத்தை கற்க தவறிவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைதான் இதற்கெல்லாம் காரணமாக விளங்குகின்றது. ஆக நம்முடைய சமயம் என்ன சொல்லுகின்றது, எதன் பின் நாம் செல்ல வேண்டும், எது உண்மையான சமயம், எது சிவத்தை காட்டக்கூடிய சமயம் என்பதாக சொல்லி அதை நிறுவியவர்கள் நம்முடைய மிகண்ட சாத்திர நூல்களை அருளி செய்த அந்த அருளாளர்கள். ஆக அந்த நூல் ஆனது நாளுக்கு நாள் நமக்கு பழக்கம் இல்லாத காரணத்தினால கடினமா போச்சு. கணக்கு எப்பவுமே போட்டுக்கிட்டு இருந்தா ஈஸியா இருக்கும், ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது கணக்கு பக்கமே நான் போக மாட்டேன், பத்தாவதுக்கு அப்புறம் எனக்கு கணக்கை விட்டுட்டு மீதி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்து, அறிவியலா பார்த்து எடுத்து ஜுவாலஜி அப்படின்னு பார்த்து அப்படி போனவங்களுக்கு நீங்க கணக்கை பார்த்தா எப்படி இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆக எதுவுமே பழக பழக அதனுடைய தன்மை எளிதாக நமக்கு வரும். இப்ப இந்த நூல்களை பத்தி நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சாலோ, அந்த நூல்களை பற்றி நாம் எடுத்து சொன்னாலோ, சைவ சித்தாந்தம் எதுக்கு சார், சாத்திர நூல்கள்லாம் எதுக்கு சார் போறீங்க, ஏதோ நம்ம சோத்திர நூலுக்கு வந்தீங்களா, ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னோமா ரைட்டு, ஆனா சாத்திரங்களுக்கு போய் நாம் சாத்திரத்துல நமக்கு என்ன புரிய போகுது, அதுல என்னத்த சொல்லியிருக்க போறாங்க, அதுல இருந்து நாம என்னத்தை எடுத்துக்க போறோம். ஆகவே சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூல்களை கற்பவரும் குறைந்தார்கள், சாத்திர நூல்களை பற்றி பேசுபவரும் குறைந்தார்கள். சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகண்ட சாத்திரங்கள், 14 சாத்திரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டதனுடைய குறைதான் இன்று அத்தனை சமயங்கள் தோன்றியது, அத்தனை சமயங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கின்ற ஒரு காரண நிலை. எத்தனை எத்தனை சமயம், எத்தனை எத்தனை எல்லா கேள்வி கேட்கின்ற பொழுது நாம் எல்லாம் வாயை மூடிக்கொண்டுதான் நாம் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றதே தவிர, ஒருவருக்கு இந்த கேள்வியை கேட்டால் இப்படித்தான் இதற்கு பதில், அதற்கு பிறகு அவர் அதற்கு இன்னொரு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கேள்விக்குரிய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், அந்த கேள்விக்கு அவர் இன்னொரு கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அந்த பதிலானது இருக்க வேண்டும் என்று சமயம் சொல்லுது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருப்பதற்கு காரணம் சாத்திரங்களை நாம் தவறுவிட்டதற்குரிய ஒரு நிலை. ஆகவே சாத்திரங்களை இந்த பெரிய புராண வகுப்பினுடைய ஒரு அடிப்படை காரணமாக வைத்துக்கொண்டு, ஓரளவிற்கு இந்த சாத்திர நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, இவைகளை எல்லாம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல பெருமான் உங்களுக்கு உணர்த்துவார் என்கின்ற அளவிற்கு இதை எடுத்து சொல்ல முடிகின்றதே தவிர, இதனுள்ளே முழுமையாக சென்று நாமும் எடுத்து சொல்லலாம் என்பதாக சொன்னால், பெரிய புராணம் என்று எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு அது வேற விதமாக சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால்தான், ஓரளவிற்கு சாத்திரத்தை எங்கு எங்கெல்லாம் தொட முடியுமோ அங்கெங்கெல்லாம் தொட்டு இந்த பெரிய புராண வகுப்பினை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது பெரிய புராண வகுப்பு தொடங்குகின்ற பொழுது எடுத்த ஒரு நிலை. ஆகவே அது தொடர்ந்து அந்த நிலையிலே இருந்து நாம் சாத்திரத்தோடு பெரிய புராணத்தை சிந்திக்க வேண்டும், பெரிய புராணத்தை அந்த சாத்திர நூலோடு நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை காரணமாகத்தான் இந்த பதி இலக்கணமானது இங்கு வந்தது. பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பௌத்தர்கள் எல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுடைய இலக்கணம் இது, எங்களுடைய நூல் இது, இதுதான் கடவுள் என்பதாக சொல்லுகிற அவர்களுக்கு எதிராக நம்முடைய சம்பந்த சரணாலயர் அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து இது இல்லை என்பதாக நிறுவுவதற்கு இன்னொரு சம்பந்த சரணாலயர் இல்லை, 100-150 பேர் ஒரு இடத்துக்கு இருந்தாலும் பத்தாது. இப்ப அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய சமயம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய சைவ சமயத்தை நிலைநாட்டி நாம் சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே நாம் உணர்விலே நாம் சைவ சித்தாந்தத்தை ஓரளவாவது நாம் கற்க தொடங்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு, இந்த பதி இலக்கணத்தை இந்த அளவிற்கு சிவசத்தாம் என்பதாக சொல்லி இந்த பதி என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை மனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு எட்டாத நிலையில இருக்கக்கூடிய அவனை இந்த அவனுடைய நம்முடைய செயல் என்று சொல்லக்கூடிய செயல் அறிவு இச்சை செயல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் இறைவனுடைய அறிவு இச்சை செயல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை பதித்து அவனோடு ஏகனாகி நின்று இறைபணி செய்கின்ற அந்த தன்மையோடு நாம் அந்த பதி இலக்கணத்தை நாம் போன வாரம் சிந்தித்தோம். ஆக அந்த பதி இலக்கணமானது திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமாக அந்த திரு எழுக்கூற்றிருக்கையிலே நமக்கெல்லாம் மிக அழகாக அந்த பதியினுடைய இலக்கணத்தை எங்கெங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அழகாக எடுத்து சொன்ன இடங்கள் என்பதாக நாம் அமைத்து கொண்ட ஒரு நிலையிலே மிக முக்கியமான இடம் இந்த திரு எழுக்கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்திலே நாம் பெருமானுடைய அந்த பதி இலக்கணத்தை ஞானசம்பந்த பெருமான் எவ்வாறு அருளி செய்திருக்கிறார் என்பதாக முதல் தொடங்குகின்ற அந்த சைவ சித்தாந்த வகுப்பு தொடங்குகின்ற நிலையிலே ஆறாவது சூத்திரம் தொடங்குகின்ற நிலையிலே நாம் அதை பார்த்தோம். அதிலே முக்கியமான அந்த கொள்கையாக அதிலே முக்கியமாக அவர் நிறுவுகின்ற அந்த இலக்கணமாக விளங்குவது இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கினை தலைமேல் வைத்து நாம் போற்றக்கூடிய அந்த வாக்காக இது அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த வாக்கினை நாம் எத்தனை பிறவிகளை செய்த புண்ணியமாக இருந்தால் நாம் இந்த திருஎழுக்கூற்றிருக்கையை படிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிறவியிலே கொடுத்திருப்பார் என்பதாக சொன்னால் அதற்காக பெருமானுடைய திருவடியை எத்தனை முறை வணக்கம் செய்தாலும் தகும். அந்த வகையிலே இந்த திருஎழுக்கூற்றிருக்கையானது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த திருஎழுக்கூற்றிருக்கையை நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் பாடி பாடி நாம் இதை பழக்கத்திலே கொண்டு வந்து நாம் மனப்பாடம் செய்கின்ற அளவிற்கு இது வளர வேண்டும். நம்முடைய இந்த வகுப்பிலே நாம் இதை ஒரு நிலையாக எடுத்துக்கொண்டோம். ஆக இந்த திருஎழுக்கூற்றிருக்கை எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய கணேஷ் அவர்கள் அப்பப்பொழுதெல்லாம் நமக்கு இதை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக பாடி பாடி நாமும் அவரோடு சேர்ந்து பாடுகின்ற ஒரு நிலை. ஆக இப்பொழுதும் அந்த பதிகமானது திருஎழுக்கூற்றிருக்கையானது பாடப்பட்டது. அதிலே இறைவனுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது அந்த இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்பதாக அங்கே மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற அந்த நிலை. ஆக பதி இலக்கணத்தினுடைய தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இருமையின் ஒருமை என்பதாக நிற்கின்றதுதான் இந்த பதியினுடைய நிலை. அரிய இரண்டல்லன் என்பதாக நிற்கின்ற நிலை, அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய நிலை, இருமை என்று சொல்லக்கூடிய நிலையில இரண்டு பொருள்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. உயிர் இந்த சிவத்தோடு போய் சேர்கின்றது. ஆனால் உயிரானது இந்த சிவத்தோடு சேர்ந்தாலும் இருமை என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருள்களும் அங்கே இருக்கின்றன. சிவமும் இருக்கிறது, நானும் இருக்கிறேன். சிவத்தோடு அது கொடுக்கின்ற பேரின்பத்தை நான் அனுபவித்து வருகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது இருமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவமும் உயிரும் இரண்டும் சேர்ந்து இருக்கின்ற அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலையும் அந்த இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமை, பெருமானுடைய அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய சிவத்தினுடைய அந்த இறைவனுடைய இலக்கணமானது அந்த ஒருமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கின்ற போது அந்த பெருமானுடைய அந்த பெருமையை உணர்கின்ற அந்த நிலைதான் இந்த அரிய இரண்டல்லன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மெய்கண்டார் அங்கே அந்த வெண்பாவிலே அருளி செய்ததனுடைய அந்த சாரத்தை இங்கே அப்படியே எடுத்துக் கொடுக்கின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சிவஞான போதம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த சிவஞான போதம் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த தேவாரத்திலே இருந்து பல வகையான இடங்களிலே இருந்து அவர் அந்த கருத்துக்களை எடுத்திருப்பார். நாம் தான் அங்கங்கு போய் எந்த இடத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்திலே இருந்து இவர் எடுத்து வந்தார் என்பதாக நம்மிடத்திலே அது சூஷ்யமாக நம்முடைய சிவஞான போதம் அருளி செய்த மிகண்ட தேவநாயனார் விட்டு சென்றிருக்கிறார். அப்படி அந்த வகையிலே இந்த அரிய இரண்டல்லன் என்று சொல்லக்கூடிய இந்த வெண்பாவானது இந்த இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை. ஆக இறைவனும் சிவமும் ஒன்றாக நிற்கின்ற அந்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய அந்த நிலையும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே இந்த இறைவனுடைய தன்மையை புகழை இது சொல்லிவிடலாமான்னு சொன்னா இல்லை, நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே என்பதாக அங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு குறிப்போடுதான் இந்த பதியத்தை நிறைவு செய்கின்றார். இத்தனையும் சொல்லிவிட்டோம் என்பதாக சொன்னால் இது எங்கே முடிந்து விடுகின்றது என்பதாக மட்டும் எண்ணிவிடாதீர்கள். ஞானசம்பந்த பெருமானாகிய நானே சொல்லியிருந்தாலும் ஆனால் இந்த பெருமானுடைய பெருமையை நிச்சயமாக அளந்து காண முடியாத அளவிற்கு இந்த பெருமை செல்லுகின்றது. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்பதாகத்தான் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே முதல் முதலாக பெருமானுடைய இலக்கணத்தை சொல்ல வருகின்ற பொழுது சொல்றார், ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அவருடைய பெருமையை எடுத்து சொல்ல முடியுமா இதுதான் என்பதாக நாம் வரையறுத்து சொல்ல முடியுமா? முடியாது என்பதாக அமைத்து கொண்ட நிலையிலே இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமை என்பதாக சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய தன்மையை நிலைநிறுத்தி அந்த பெருமானுடைய பெருமையை எண்ணி எண்ணி இந்த உயிரானது அனுபவிக்கின்ற அந்த நிலையை பெருமானுடைய திருவடி கீழ் இருந்து அனுபவிக்கின்ற அந்த பேரானந்த நிலையை இருமையின் ஒருமையாக இங்கே எடுத்து வைக்கின்றார் என்பதாக சொல்லி இந்த இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமைக்கு உங்களிடத்துல கேட்கப்பட்ட கேள்வி இது. இதற்கு இந்த கேள்வி கேட்டு இதற்கு பதில் உங்களிடத்துல இருந்து வந்தா நம்முடைய கணேஷ் அவர்கள் பரிசு கொடுப்பார்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்லிட்டதுனால கணேஷ் எனக்கே பரிசு கொடுத்துருவாரு அப்படின்னு தானே அந்த பதிலை சொல்லிவிட்டோம் என்பதாக ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை ஏன் இது வந்து அவ்வளவு எளிமையான ஒரு ஒரு நிலை இல்லை. அவர் அதை சொல்லுகின்ற தன்மை எத்தனை எத்தனையோ நிலையில இருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை படித்து படித்து அதில் நின்ற நிலையினாலே தான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இதை எடுத்தாளுகின்றார். இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்பதாக அங்கே சொல்லுவார். அப்படியெல்லாம் இந்த இந்த பகுதியானது அவ்வளவு எளிமையானது அல்ல. ஏதோ இதனுடைய அடிப்படை இது என்பதாக மட்டும் கோடிட்டு நாம் பார்க்கின்றோமே தவிர இந்த இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை என்பதாக சொல்லக்கூடிய இதனுடைய சிறப்பு எத்தனையோ நிலைகளிலே இதை பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த தருணத்திலே நமக்கு இருமையின் ஒருமை ஒருமையின் பெருமை என்பதாக இதை நீங்கள் மனதிலே இந்த வரியை உருவேற்றிக் கொள்ளுங்கள். பெருமானுடைய அந்த வரியை திருவிழிக்குற்றிய கையிலே நீங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற நிலையிலே நாம் போன வாரம் இறைவனை சென்று அடைபவர்கள் என்பதாக சொல்லி இறைவனை யார் யாரெல்லாம் சென்று அடைவார்கள் என்பதாகிய ஒரு குறிப்பும் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை சார்ந்த உயிரானது இந்த இருமையின் ஒருமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ரொம்ப அருமையாக சொல்லுவார் அருணகிரிநாதன். முருகப்பெருமானோடு அவர் இணைந்து விட்ட தன்மை எப்படி இருக்கணும்னா பார்ப்பவர்கள் இவர் முருகரா அருணகிரிநாதரா, இவர் முருகரா இல்லைன்னா அருணகிரிநாதரா என்பதாக அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரணுமா பார்க்கின்ற பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அந்த நிலை இவரும் அவரும் ஒன்றான நிலை. சிவம் ஆனவா பாடி தெள்ளேனம் கொட்டாமும், சிவம் ஆனவா பாடின மணிவாசக பெருமானா சிவபெருமானா ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. அறிவார் சிவமே ஆய மணிவாசக பெருமான் அவ்வளவுதான். மணிவாசகர் அப்படின்னு நீங்க தனியா எல்லாம் பிரிச்சுட்டு இருக்க முடியாது. சிவமும் மணிவாசகமும் ஒன்று என்பதாகிய நிலையிலே இருவரும் ஒன்றாகிய நிலை. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து என் முடிமீது உன் இணைத்தாள் அழித்து உன் அகில்வேல் அழித்து. இதெல்லாம் அருணகிரிநாத பெருமான் வைக்கிறார் யாருக்கிட்ட? முருகப்பெருமான் கிட்ட போய் அங்க நின்று கேக்குறாரு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணுமா? இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி. இருநோய் மலம் என்பது ஆணவ மலம், ஆணவ மலம் என்பது இருள், இருளை நீக்குவது ஒளி. அந்த ஒளி எந்த ஒளினா கந்த ஒளி இல்ல, சிவ ஒளி. இருளை நீக்குவது ஒளி. அந்த ஒளி முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒளி எதுவா? சிவ ஒளியினர். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி மிரட்டினர், சிவ ஒளியால் அழித்து இல்ல. ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள், மூன்று எப்பொழுதுமே இருக்கும். ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம், இங்கே பசு என்று சொல்லக்கூடிய உயிர், பதி என்று சொல்லக்கூடிய இறைவன், இந்த மூன்றும் எப்பொழுதும் அழிவே கிடையாது என்பதுதான் நிலை. அப்ப இந்த ஆணவ மலம் என்பது இருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது விலகதான் செய்யுமே தவிர ஒடுக்கதான் முடியுமே தவிர இதை அழிக்க முடியாது. ஆகவேதான் சூரபன்மன் என்று சொல்லக்கூடிய சூரபன்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார், அழித்து கொன்று விடவில்லை. சம்ஹாரம் என்பதாக சொல்லுகின்ற போது ஒடுக்குதல் என்பதாக நிலை. ஆக முருகப்பெருமான் சேவலும் மயிலுமா மாத்திட்டார். அப்ப சிறுவன்மன் அழிஞ்சே போகல. ஏன்னா ஆணவ மலத்தினுடைய குறியீடு என்பதாகிய நிலையிலே ஆணவ மலம் அழிக்க முடியாது, ஒடுக்க முடியும். இறைவனுடைய சன்னதியிலே ஆணவ மலமானது ஒடுங்கி நிற்கும். அப்ப இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி அப்புறம் என்ன பண்ணணுமா, என்னை இனிதா அழைத்து. முருகப்பெருமான் அருணகிரிநாதரை வெல்கமிங் எப்படி பண்ணணும்னா, வார்ம் வெல்கம், ரொம்ப அழகா அழைக்கணும். சும்மா நீ கொடுக்கற நான் வாங்குறேன்றதுக்காக வா வா நீ வா வந்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்லாம் சொன்னா எங்ககிட்ட நடக்காது. என்ன எங்களுக்கு வந்து அழகா ஒரு நாலு வார்த்தை காதுக்கு இனிமையா பேசி தொண்டர் இச்சையின் அமுது செய்வித்தார்னு சொல்லுவார் செட்டியார் பெருமான். அங்க இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வரக்கூடிய அடியார்களை அமுது செய்விக்கின்ற பொழுது நாலு நல்ல வார்த்தை பேசி தொண்டர் இச்சையின் அமுது செய்வித்தார்னு ஆக பேசி நல்லா வரவேற்றாதான் வருவாங்க வீட்டுக்கு. அப்ப என்னை இனிதா அழைத்து, நல்லா அவரை அழைக்கணுமா, இனிமையா சொல்லி இனிமையாக பேசி அழைக்கணும். இனிதா அழைத்து என் முடி மீது உன் இணைத்தாள் அழித்து. என்னுடைய தலையில நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் என்னுடைய தலையில சூட்ட வேண்டும். எல்லாரும் கேக்குறது தான் இது. அப்பர் பெருமான்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு திருவடி சூட்டு, எனக்கு திருவடி சூட்டு, எனக்கு திருவடி சூட்டு அப்படின்னு சொல்லி திருவடியை சூட்டி கொள்ளுகின்ற அந்த பேச்சினை மிக கேட்டு வாங்கி அதை பெறுபவர்கள் என்கின்ற வகையிலே வாழையடி வாழையாக வருகின்ற நிலை. உன் என் முடி மீது உன் இணைத்தாள் அழித்து. அப்புறமா என்ன, இன்னொரு ஆசை, உன் கையில இருக்கு இல்லையா அந்த வேல், அந்த வேலை எனக்கு கையில கொஞ்ச நேரம் கொடு. உன் அயில் வேல் அழித்து. அயில் வேலை அழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமா, உன் மயில் மேல் இருத்தி. மயில் மேல என்னை உட்கார வச்சு முருகப்பெருமான் இங்க, பின்னாடி பிலியன் டிரைவர் நம்முடைய அருணகிரிநாத பெருமான், டிரைவர் முருகப்பெருமான். இவர் ஓட்ட இவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாரா, ஆனா முருகப்பெருமான் கையில வேல் இல்ல, முருகப்பெருமான் இருக்கிற வேலை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமான் கையில வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு இப்படி மேல போயிட்டு இருக்கும் போது நீயும் நானும் ஒரு வாகு என மேல போயிட்டு இருக்கும் போது கையில வேல் வச்சிருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க, அருணகிரிநாத பெருமான் போறாருன்னு சொல்லுவாங்க இல்லையே, முருகப்பெருமான் போறாருன்னு சொல்லுவாங்க. ஆகவே நீயும் நானும் வேறு இல்லை என்கின்ற அளவிற்கு அந்த இணைப்பானது நிற்க வேண்டும் என்பது சொல்லுகின்ற அந்த இணைப்பு தான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமை. இது அப்படியே வாங்கி அருணகிரிநாத பெருமான் எலாபரேட் பண்ணி அதை அற்புதமாக அதை ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா என்பதாக கேட்பார். அது இருவரும் இணைந்த நிலையிலே நீயும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைதான் இருமையின் ஒருமையும் அந்த ஒருமையின் பெருமையும் நிலைநாட்டியது. இதை திருக்கழுமல பதிகத்திலே சேர்வார் தாமே தாமாக செய்யும் அவன், சேர்வார் தாமே தாமாக செய்யும் அவன் என்பதாக அந்த நிலைநாட்டுகின்ற அந்த பதிகத்தில, அந்த பதிகம் என்னவோ ஏழாவது பாடலோட நம்ம சிந்திச்சுட்டு போயிட்டோம். ஆனால் அந்த பதிகத்தினுடைய தாக்கம், அந்த பதிகத்தினுடைய ஓட்டம் எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், அந்த பதிகத்தை முழுமையாக அதை படித்து படித்து இன்புற்றவர்கள் ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க சொன்னதுனால தெரியும், நீங்க எத்தனை பேர் அதுல ஈடுபட்டு செய்திருக்கிறீர்கள்னு தெரியாது, அதனால சொல்லாம விட்டுட்டாருன்னு நினைக்க வேணாம். அந்த அளவிற்கு உள்ள போய் சிந்திக்கின்ற அளவுக்கு நமக்கு நம்முடைய கணேஷ் ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் ரெண்டு பேரும் அந்த பதிகத்தை முழுமையாக வீட்டிலே சென்று ஆனந்தமாக இப்பவும் பாடினீங்களா, இப்பவும் அந்த பதிகத்தை அவர்கள் மீண்டும் பாடினார்கள் என்பதாக அந்த பதிகத்தினுடைய சிறப்பு அப்படி. அந்த பதியத்தினுடைய சிறப்பு இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பதியத்தினை நான் அந்த பதியத்தினுடைய சொல்லணும்னு சொன்னா ஏழாவது பாடலை தவிர மீது எந்த பாடலையும் நான் பார்க்கல. ஏழாவது பாடல் என்ன, இந்த சேர்வார் தாமை தானாக செய்யும் சிவன் சொல்லக்கூடிய அந்த பாடல்லையே சேர்ந்துட்ட காரணத்தினால மீதி பாடல்களை இந்த பக்கம் அந்த பக்கமும் சிந்திக்காம விட்டுட்டேன். ஆனா வருகிற அந்த வகுப்புல இந்த பாடல் இந்த பதிகம் மிக முக்கியமான பதிகம்னு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சது. ஆகவே இந்த பதிகத்திலே அப்படி ஞானசம்பந்த பெருமான் மிக மிக ஆழமாக ஏதோ சிந்தித்து அவர்கள் இதை உளவு பாடுகின்ற அந்த பேச்சினை கொடுத்திருக்கிறார் என்பதன் காரணத்தை என்னவா இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை முழுமையாக படிக்கின்ற ஒரு பேரு கொடுத்தவர்கள் இங்க ரெண்டு பேரு. அப்படி அந்த பதிகமானது மிகச்சிறப்பான பதிகம். ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வாயை விட்டு அந்த பதியத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு அவங்க ரெண்டு பேர் திருவடியும் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதாக சொல்ல வேண்டும். அவ்வளவு இனிமை இனிமை இனிமைனா இந்த பதியத்தை விட்டுட்டோமா இவ்வளவு நாள் அப்படின்னு அந்த ஒரு குறைதான் வந்ததே தவிர மீதி இந்த பதியத்தினுடைய சிறப்பும் இந்த பதியத்தினுடைய அந்த ஒரு தன்மையும் மிக மிக அற்புதமான ஒரு பதிகம். நாம் எல்லோரும் இந்த பதியத்தை நீங்க பாடியிருக்கிறீங்க. ஆனா இந்த பதியத்தில நம்ம ஐயா அவர்கள் அந்த பதியத்திற்குரிய அந்த ஒரு நிலை ராகத்தை ஒரு அரமனை ராகம்னு ஒண்ணு வச்சு அப்பவே ஒரு டெம்ப்ட் பண்ணாரு இந்த பதிகம் இப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த அதற்கான ஒரு சாம்பிள்ஸ் ஐயா நமக்கு அந்த அரமனை ராகத்திலிருந்து அந்த பதியத்திலிருந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகமானது 132வது பட்டம்.
Mm-hmm.
இந்த பாடல்ல பொறுத்த வரையிலும் ஒரு கேள்வி நான் கேக்குறேன், அத மனசுல சிந்திங்க, சொல்ல முடிஞ்சா உடனே சொல்லுங்க. வான்மீகி லாஸ்ட் பெஞ்ச் போயிட்டீங்க, வாங்க இடம் இருக்கு, வாங்க. ஏன் தரையில பாருங்க, ரெண்டு வாரம் ஆப்சென்ட் இவரு, அதனால தானே நம்ம எங்க உட்காந்தா என்ன நமக்கு தெரியாதா? இப்ப இந்த முதல் பாடல் நீங்க எல்லாரும் பாத்தீங்க, இந்த முதல் பாடல்ல இவரு ஒரு நுணுக்கமான ஒரு குறிப்பு, சூட்சமான ஒரு குறிப்பு சொல்றாரு. இதுல சேர்வார் நாள் நாள் நீள் கைலை, இதுதான் இந்த பாடல், இந்த முக்கியமான முதல் பாடலினுடைய ஒரு முக்கியமான பகுதி. சேர்வார் நாள் நாள் நீள் கைலை, அது என்ன சார் அது? இதுவரையில நான் படிக்கல, எங்கேயுமே இப்படி ஒரு சொல்லாச்சு, இப்படி ஒரு நிலை வரல. ஆனா ஒரு இடம் தொட்டுது, இங்க இருந்து ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆச்சு. சரி, நீங்க முதல்ல என்ன சொல்றீங்கன்னு பாப்போம், நீங்க ஏதோ சொல்லணும்ன்றீங்க. இல்ல கைலை, ஓகே, இந்த கைலைக்கு ரெண்டு மூணு அடைமொழி வேற கொடுத்திருக்கிறார். சேர்வார் நாள் நாள் நீள் கைலை அப்படின்னு சொல்றாரு, அது அது எந்த சிந்தனையின் வான்மீகி? நீங்க கைலைன்னு சொன்ன நிறைய, நீங்க திருவம்பாவை வகுப்புல எல்லாம் கைலை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்த.
அடிப்படையில் வந்து நாள் நித்தமும் சாமி திருவடி சேர்றவங்க, கைலை கைலை செல்றவங்க, கைலைனா இந்த ஊரக கைலை கைலை செல்றவங்க, அதனால அது நீள் கைலை.
சரியா மூத்தையா? இவர் சொன்னாரு, இவர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இவர் சொன்னது சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதான் இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க எதுவும் சொல்லு வரீங்க. அவர் என்ன சொல்ல வர்றார், நாளும் நாளும் பெருமானுடைய திருவடியிலே சென்று அடையக்கூடியவருடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்லுகின்றது, அதனால அந்த கைலையை நீள் கைலை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அது வந்து வான்மீகியினுடைய. வேற யாருக்காவது? அம்மா சரவண சார், நாள் நாள் நீள் கைலை, இந்த இதுக்கு நேரடியான பொருள் அப்படின்னு சொல்ற போது புத்தகத்துல இருக்கு நேரடியான பொருள் இதுதான் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. நாளும் நாள் நீள் கைலை அப்படின்னு சொன்னா நீண்ட கைலை அப்படின்ற ஒரு விளக்கமும் இருக்கு. நாள்தோறும் நாள்தோறும் இவர் சொன்ன ஒரு பொருள் கூட இருக்கு. ஆனா சேர்வார் நாள் நாள் நீள் கைலை அப்படின்னு சொன்ன உடனேயே, இந்த நீள் கைலை அப்படின்னவுடன் ஷிஃப்டான இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா, மணிவாசக பெருமான் கைலையை பத்தி எங்க சொல்றாரு அப்படின்னு பாக்கின்ற பொழுது, கைலையை பற்றி சொல்லுகின்ற போது ஒளிதரு கைலை உயர் கிழவோனேன்னு, கைலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மட்டும் அந்த டாப்பு கொண்டு போய் வைப்பார், உயர் கிழவோன் ஒளிதரு கைலை. இதுல எதுல சொல்றாரு, பொலிதரு புலியூர் புக்கினிது அருளி என்னங்க கீர்த்தி திருவகோல், அப்ப நீங்க கீர்த்தி திருவகோலை இனிமே பாடம் சொல்ற. ஒளிதரு கைலை உயர் கிழவோல். அப்புறம் இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆனது எதுன்னு சொன்னீங்கன்னா, அங்கங்க போயிட்டு வந்த இடம் சுந்தர பெருமான் சொல்றாரு, கோலிலியில பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நீள நினைந்து அடியேன் உமை நித்தலும் கைதொடுவேன், நீள நிலைதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. இந்த கைலை என்று சொல்லக்கூடிய கைலையை பொறுத்தவரையிலும் நாளும் நாளும் அடியேன் எப்படி பொருள் கொண்டேன்னு சொன்னா, நாளும் நாளும் அந்த இறைவனை நீள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எப்பொழுதும் நினைப்பு மறப்பட்ட நிலையிலே அவரையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலைதான் நீள் கைலை, நீள நினைதல். அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா கைலைக்கு போவேனா திருக்கழுமலத்திலேயே அந்த காட்சியை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் இந்த பாடல்ல மிக அற்புதமா சொல்ற. கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்திலே இத்தனை பேர் இத்தனை இடத்துல இருந்தாலும் பெருமான் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவங்களும் இந்த காட்சியை பார்க்கட்டும், இவங்களும் நாளுக்கு நாள் இந்த காட்சியை கண்டு அனுபவிக்கட்டும் என்பதாக சொல்லி திருக்கழுமலத்திற்கு கைலாயத்திலிருந்து ஷிப்ட் ஆயிட்டாராம். அதான் இந்த முதல் பாடல சொல்றாரு. திருப்பி இந்த பாடலை படிங்க, இப்ப புரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, சந்தித்தே இந்த பார் சனங்கள் நின்று தன் கணால் தாமே காண, எப்படி சொல்றார் பாருங்க, எளிவந்த தன்மை ஃப்ரம் மேல டாப்ல இருந்து பெருமானுடைய பரநிலை என்று சொல்லக்கூடிய நிலையை நீள் கைலை என்பதாக நிறுத்தி கழுமலத்திற்கு இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணுயிர்களுக்காக இறங்கி வந்த தன்மையை டாப் டு பாட்டம் உயர் ஒளிதரு கைலை உயர்கிழவனாக இருக்கக்கூடியவன் இங்கே வந்து எழுந்தருளி எளிமையாக காட்சி கொடுக்கிறாயா, இது வேற எங்கேயும் நீ போவாத, திருக்கழுமலத்துக்கு போ, கைலாய தரிசனம் நிச்சயம்ன்ற. நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை பொறுத்தவரையிலும் இந்த திருக்கழுமலத்திலிருந்து 10 பதிக்குள்ள அத்தனை பதியை அடக்கி காட்டுகின்ற ஒரு வல்லமை தான் ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்தினுடைய சூட்சுமம். ஞானசம்பந்த பெருமான் எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு சென்றாலும் தன்னுடைய பதி என்று சொல்லக்கூடிய அந்த 12 திருப்பெயர்களுடைய சீர்காழியிலே ஏதாவது ஒரு தலத்தோடு இணைத்து இணைத்து அருளி செய்வார். நீ இனிமே வந்து எந்த பதிகம் சீர்காழியிலே எந்த பதிகத்தை எடுத்தாலும் எந்த பாடலை எடுத்தாலும் சரி, அந்த பாடலோடு சீர்காழியிலே இந்த பதியோடு தொடர்புடையது இது என்பதாக ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு கொள்கையை எடுத்து சொன்னவர் தான் ஞானசம்பந்த பெருமான். அதிலே இந்த நீள் கைலை மிகச்சிறப்பான ஒரு நுணுக்கமான ஒரு இடம் பெருமானை பற்றி சொன்னது. இதுல இந்த பாடல்லாம் விட்டுருங்க, இந்த ரெண்டாவது பாடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டாவது பாடல் இறைவனுடைய அந்த தன்மை. இந்த ரெண்டாவது பாடலை நம்முடைய சேக்கிழார் பெருமான் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை படித்தாரோ தெரியல, இது எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாமோ அங்கெங்கெல்லாம் பெருமான் பிச்சைக்கு வருகின்ற இடத்திற்கெல்லாம் பயன்படுத்திய இடமாக எடுத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த இரண்டாவது பாடலில் அத்தனை செய்திகளை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். இந்த இரண்டாவது பாடலை மட்டும் நாம ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய 2-3 கருத்துக்கள் மட்டும் சிந்தித்து மேலே செல்லலாம். ரெண்டாவது
ஐயப்பாட்டினை செய்தான் வந்து இந்த இதுல ஒரு இசையை பற்றியும் ஒரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பதிகத்துக்கு பேர் திருத்தாளச்சதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சிறப்பு குறிப்புடைய திருக்கணும். ஜதி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சொல்லுவாங்க, ஜதி அப்படின்னு சொல்றது வந்து அந்த வேகம் எப்படி போகிறது அப்படின்ற இதுல வந்து இது ரொம்ப முக்கியமான, அது தாள ஜதி, திரு தாள ஜதி என்று சொல்லியிருக்கிற இதுல வந்து இந்த பாடல வந்து நம்ம பாடுறதுக்கே வந்து 2-3 தடவை படிச்சாலும் நமக்கு வந்து எளிதா அது வர்ற நிலைமையில அவ்வளவு பாடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்பவே இதா இருக்குல்ல. ஐயா பாட்டது அந்த அந்த மெதுவாக நம்ம இசைத்து பாடுகின்ற அதே கேட்டான் அடுத்த வேகத்துல இது பாடு பிச்சைக்கே
தொடர்ந்த
வந்தால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர் அப்பாலே சேர்வார் ஏனோர்கான், அப்பாலே சேர்வார் ஏனோர்கான் அப்படின்னு பிரிச்சு அதை பார்க்க வேண்டியது. பயில் கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும், சிலம்பு என்பது மலை, மலைக்கு அரசனாக இருக்கக்கூடிய அவனுக்கு மகளாக பிறந்த அந்த பார்வதி என்று சொல்லக்கூடிய அம்மையோடு இருக்கின்ற காட்சியை, அந்த வெள்ளி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மரகத கொடி, சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார். இப்ப கைலாயத்துல தனியாவா இருக்கிறார் பெருமான், அம்மையோடு இருந்து அந்த காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கைலாயம், கைலாயத்திலே போய் பெருமானை தரிசிக்க முடியாத ஒரு நிலையினால்தான் தேவர்கள் எல்லாம் மண்ணுலகத்திலே வந்து அங்கங்க தவம் செஞ்சு தவம் செஞ்சு தவம் செய்து பெருமானை காண வேண்டும். பந்தத்தால் வந்தெப்பால் அப்பரமர், அந்த உம்பர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் கைலாயத்திலே பெருமானுடைய தரிசனம் கிடைக்காமல் இந்த மண்ணுலகத்திலே எத்தனையோ தேவர்கள் பூசை செஞ்ச சிவலிங்கம் சிவலிங்கம் என்றும் நாம் வழிபடுறோம். ஏன் என்பதாக சொன்னால், ஒரு தலத்திற்கு சென்றால் இங்கே இவர் வழிபட்ட தலம், இங்கே இந்திரன் வழிபட்டான், இங்கே இவர் வழிபட்டார் என்பதாக இந்த தேவர்களை எல்லாம் வழிபட்ட நிலையிலே இந்த மண்ணுலகத்திலே ஏன் குவனியே போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்பதாக சொல்லி இங்கே இறங்கி வந்து 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 சிறுகாழியிலே தவம் கிடந்து இந்திரன் வழிபட்டு மேலே போனான். சிறுகாழியிலே பெருமானை வழிபட்டு வேணுபுரம், வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மூங்கில் காடிலே அந்த சூரபன்மனுக்காக வந்து ஒளிந்து கொண்டான். 1008 அண்டங்களையும் 108 யுகங்களா ஆட்சி செய்யறான் சூரபன்மன். போட்டு வாட்டுகின்ற செய்தியை 4வது பாடல்ல சொல்ற, எப்படி போட்டு வாட்டுறாயா? 4வது பாடல் அண்டத்தால் எந்திக்கும் அமைந்தடங்கும் மண்டலத்தாரே வேறே வானால் வாராது அவர் இது தேவன் ஆழ்வாரது இடம் எல்லாம். எத்தனை ஆட்சி தேவர் உலகத்துல, அத்தனை பேரும் தன்னுடைய ஆட்சி, இது என்னுடைய இடம் என்னுடைய இடம்னு அத்தனை பேரும் ஆண்டிட்டு இருந்தானா? மண்டி போய் வென்றி போர் மலைந்து அலைந்த உம்பரும் மாறு இயலாதார். இப்படிப்பட்ட இந்த உம்பர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மாறு இயலாதார், அவர்களோடு பகை செய்து அவர்களிடத்திலிருந்து திருப்பி வாங்கிக்க முடியாத நிலைமையா? ஏன்னா அத்தனை பேரும் சூரவன்மன் துரத்தி அடிக்கிறான். இங்கே வாரியா சுவாமிகள் சொல்லுவார், வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமந்தார்கள். எங்க சூரவன்மன் ஆட்சியில பிரம்மதேவருக்கு என்ன வேலை? போய் வீடு வீடா பஞ்சாங்கம் சொல்லுன்னு சொன்னாராம். வீடு வீடா போய் பஞ்சாங்கம் சொல்றதுதான் பிரம்மதேவனுடைய வேலை. இப்படி அத்தனை பேரும் தன்னுடைய ஆட்சியில இதுதான் என்னுடைய இடம், இதுதான் என்னுடைய இடம்னு நினைச்சு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அவன்கிட்ட இது இவன் அவுணர்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கி கொண்டதை மீண்டும் அவர்களிடத்திலே இருந்து சண்டை போட்டு மீண்டும் அதை பெற இயலாதவர்கள் என்பதாக சொல்லி இந்த 4வது பாடலையே அந்த குறிப்பை சொல்லுவார். அப்ப இவர்கள் எல்லாம் இந்த பந்தத்தால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர் அப்பாலே சேர்வார் ஏனோர்கான், பயில் கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப. முனிவர்கள் எப்படி வழிபடுகின்றார்கள்? சிந்தனையிலே வழிபடுகின்ற அந்த நிலை. சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும், இத்தனை முனிவர்கள் பூதகணங்கள் அத்துணையும் சேர்ந்த ஒரு இடம்தான் கைலாயம். அந்த கைலாயத்தை நம்முடைய கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார். சேர்வார் நாள் நாள் நீள் கையிலை திகழ் தரு பரிசதெல்லாம் சந்தித்தே இந்த பார் சனங்கள் நின்று தன் கண்ணால் தாமே காண வாழ்வார தகவு செய்தவன் அது இடம் என்பதாக சொல்லி, எது அந்த இடம்னா அதுதான் சீர்காழி ஆகிய அந்த திருக்கழுமலம் என்பதாக நிறுவுகின்ற அந்த ஒரு இடம். அற்புதமான ஒரு பாடல். இதை மீண்டும் மீண்டும் நம்ம படித்து படித்து திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கழுமலத்தினுடைய சிறப்பும், பூலோக கைலாயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமான இடங்கள் மூன்று. ஒன்று திருக்கழுமலம், இரண்டாவது திருவாரூர். வெரி குட். திருவையாறு நேத்து கையில காட்சி ஆச்சா? வெரி குட். கையில காட்சி பாத்துட்டு வந்தீங்களா? ஐயோ திருவடி வணக்கம். அது அப்பர் மாதிரியே உட்காந்துருக்காரு இவரு, எனக்கு காட்சி கொடுக்க. அப்புறம் இன்னொரு இடம் இருக்கு, சுந்தரரை சார்ந்த இடம் சொல்றவங்களுக்கு. வெரி குட். எப்படி அடிக்கிறா இருப்பாருங்க இவரு. திருவொற்றியூர் பூலோக கைலாயம். இவர் சொல்றாரு, பட்டினத்தார் சொல்றார் பூலோக கைலாயம்னு சொல்றாரு. திருவாரூர் பூலோக கைலாயம்னு நம்முடைய சேக்கடார் பெருமான் சொல்றார். பூலோக கைலாயம் திருவையாறு என் கைலாய காட்சி கிடைச்ச இடம். திருக்கழுமலத்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இங்க சொல்றார், திருக்கழுமலம் பூலோகத்திலே பெருமான் அங்க பார்க்க முடியலன்னு சொன்னாலும் இங்க போய் கைலாயத்துக்கு போக முடியலன்னா திருக்கழுமலத்து பெருமானை போய் வழிபட்டு வந்த அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு அந்த கழுமலத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பாடல். இரண்டாவது பாடல்ல சொல்றார், பிச்சைக்கு போகின்ற பொழுது எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கின்றார்னு சொல்றார்ப்பா. இதுதான் அந்த அந்த பாடலினுடைய அழகு. எந்த நேரத்தில பிச்சைக்கு போவாங்க, பிச்சை போறகின்ற நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இறைவன் எங்க எந்த நேரத்துல போறாருன்னா கரெக்டா உச்சி போதுல பிச்சைக்கு போவாங்க. உச்சி போது அந்த உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த பொழுதுதான் சுடுகின்ற வெயில். வெயில் எப்படி சுடும்னா அப்படி சுடும், நேர டைரக்ட் சன் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் அப்பதான் வருது. அந்த நேரத்துல நீங்க வெளியில போனீங்கன்னு சொன்னா அந்த சூரியனுடைய ஒளி கதிர் நேரடியாக தாக்கக்கூடிய நேரம். ஆனா அந்த நேரத்துல இப்போதில் பிச்சைக்கு செல்லுகின்ற அந்த சிறப்பு சேக்கடார் பெருமான் எங்க எடுத்து வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹா, அதனுடைய இந்த பாடலை படிக்கும் பொழுது அந்த பாடலையும் இந்த பாடலையும் படிச்சு படிச்சு ரொம்ப ஆனந்தப்பட்ட ஒரு நிலைன்னு தான் சொல்லணும். சுந்தரருக்காக போறாருயா, உச்சி போதுல உனக்கு எனக்குமா போவாரு, அவருக்குன்னு குவாலிட்டி இருக்கணும். அந்த அவர்களுக்கு மட்டும் அவர் வச்சிருக்கிறார் ரைட்டு உச்சி போடுது அப்பர் பெருமான். அடுத்தது சுந்தரர் பெருமான். சுந்தரர் பெருமானுக்காக திருக்கச்சூர்ல உச்சி பொழுது, இத வந்து ஸ்பெசிபிக்கா எக்ஸ்பிளிசிட்டா சொல்றாரு சேக்கடார் பெருமான். அத படிக்க முற்ற பொழுது இந்த பாடலை படிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடலை படிச்சா கண்ணில் தண்ணி தார தாரையா ஊத்துது. ஏன்னு சொன்னா அந்த பாடலினுடைய தாக்கம் எப்படி, பெருமானுடைய அந்த இரக்கம், பெருமானுடைய அந்த நிலை. யாருக்காகவே போனார்னு கேக்குறாரு, சுந்தரருக்காக போனாரா அது சொல்றாரு பாருங்க. பக்கம் 398 திருக்கச்சூர்ல சுந்தரருக்காக வீடு வீடா போய் பிச்சை கேட்கிறார். எந்த நேரம் பாடல் 178 ஏர்கோன் கலிகாமர் தான் இறைவனுடைய வாக்காக சொல்லுகின்றார் சேக்கடார் பெருமான். இறைவன் வந்து சுந்தர பெருமான் சொல்றாரா, எப்படி சொல்றாரா, மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருந்தீர். அந்த வாக்கு பாருங்க சேக்கடார் பெருமானுடைய வாக்கு, மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுதே சோரிருந்து யாம் உனக்கு குணர்கின்றேன். இப்பொழுதே அந்த வேக குறிப்பு, இப்பொழுதே சோரிருந்து யாம் உனக்கு குணர்கின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும். அது இறைவனுடைய அந்த வாக்கு. பெருமான் எப்படி எந்த நிலைக்கு சுந்தரரோடு கலந்திருக்கின்றான்னு காட்டுறார் பாருங்க. நீ இப்போ உனக்கு நீ ரொம்ப பசியால வாடி வந்திருக்கிற, இரு உனக்கு சோறு கொண்டு வந்து விடுகின்றேன், இப்பொழுதே வந்துடுற. அந்த கால தாமதம் எல்லாம் இல்ல, ஏதோ இப்ப போனாருன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வருவார் பழகு. நம்ம பசியோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும், நம்ம வேலையை நம்ம கொஞ்சம் அப்பப்ப போய் வேற இடத்துலயாவது ஏதாவது பாக்கலாம்னு சொல்லி அகன்று போய்விடாதே, இப்பொழுதுன்னா உடனே வந்துடக்கூடுகின்ற அந்த குறிப்பையும் சொல்லி நான் இப்பொழுதே வந்துடுறேன். அப்புறம் நீர் அகலாது, இங்க விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது கண்டிஷன். சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். திருக்கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார், ஒவ்வொரு மனையாக உச்சி பொழுதுல போய் இறக்கின்றார். அடுத்த பாடல் தான் டாப். இந்த அடுத்த பாடல்ல பாருங்க, வெந்திரு நீற்றணி திகழ. இப்ப இந்த பாடல் திருஞான சம்பந்தர் பாடலை படிச்சீங்கன்னு சொன்னா இதுவும் அதுவும் அப்படியே ரெண்டும் ஒன்றாக பொருந்தும் பாருங்க. இது சேக்கடார் பெருமானுடைய வாக்கு, வெந்திரு நீற்றணி திகழ விளங்கு நூல் ஒளி துளங்க போட்டிருக்கிறார் நூல். அந்த முப்புரி நூலானது ஒளியினாலே மிளறுகின்றதா, வெண்திரு நீற்று அணி மேனி முழுவதும் திருநீரு, திருநீற்று ஒளி கண்டவர்கள் மனம் உருக. கண்டவர்கள் அத்தனை பேரும் பெருமான் அவர் வந்திருக்கிறது பெருமானாக இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது வேற பக்கம் இருக்கட்டும், ஆனா பார்த்தால் மனமானது அப்படியே உருகுகின்றதா? ஏன் அப்படின்னா, மனம் உருக கடும் பகர் போது இடும் பலிக்கு. அந்த கடும் பகல் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி வேலை, இந்த உச்சி வேலையிலே பெருமான் சென்ற அந்த ஒரு குறிப்பையும் கொடுக்கிறார். சும்மா அவர் வந்துட்டு ஏதோ சாயந்தர நேரத்துல வெயில் தாழ்ந்த நேரத்துல ஏதோ போயிட்டா இருப்பா அப்படின்லாம் இல்ல, சுந்தரருக்காக எப்படி பெருமான் கஷ்டப்பட்டு இறங்கி வந்திருக்கிறார்ன்றத காட்டுறதுக்காக சொல்றார். உச்சி கடும் பகர் பொழுது, மலைப்பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வெயிலினுடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும். கச்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலை, மலை பொட்ட அந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நிலையில இருக்கும், அது அந்த இடத்துல காலை வைக்க கூட முடியாது அந்த மலைப்பகுதி. அப்படிப்பட்ட நேரம் உச்சி பகர் பொழுது, கடும் பகர் போது இடும் பலிக்கு. அடுத்ததா சொல்றார், புண்டரீக கடல் புவி மேல் பொருந்த. அவருக்கு அந்த மனசு வரல சேக்கடார் பெருமானுக்கு. பெருமானுடைய அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? இந்த பாதமானது இந்த பகற்பொழுதிலே இந்த உச்சி வேளையிலே இது இங்கே பதிந்திருக்கின்றதே அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கத்தையும் அங்கே வைக்கிறார். புண்டரீக கடல் புவி மேல் பொருந்த மனைதோறும் புக்கு. ஒரு வீடா போய் பிச்சை எடுத்தாராம், மனைதோறும் புக்கு கொண்டு அதை எடுத்துக்கொண்டு வந்தாரா. இதெல்லாம் யாருக்கு செஞ்சாரு, இதெல்லாம் யாருக்காக செஞ்சாரு, இவ்வளவு ஏயா கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சா, தாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடு வந்தார். சுந்தரர் பெருமானை எப்படி ஆட்கொண்டாரா? தான் விரும்பி ஆட்கொண்ட சுந்தரர் பெருமான் இவருக்காக அந்த உச்சி வேளையிலே பகற் பொழுதிலே அங்கே நடந்து சென்று கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார் என்பதாக அங்கே அமைத்தார்னு சொன்னா, அது அப்படியே இதை உள்வாங்கி கொண்டு இங்க வந்தீங்கன்னு சொன்னா, பிச்சைக்கே இச்சித்து பிசைந்து அணிந்த வெண்பொடி பீடார் நீடார். பீடு என்பதாக சொன்னால் பெருமை, பெருமை பொருந்திய அந்த நிலை. பீடார் நீடார் மாடு ஆறும் பிறைநுதல் அறிவையோடு. மாடு என்பது இடப்பக்கம், பெருமான் எப்பொழுதும் அந்த இடப்பக்கத்திலே மங்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக மாடு ஆர் என்பதாக பிரிக்கணும், மாடு இடப்பக்கம். இடப்பக்கத்தை பொருந்திய பிறைநுதல் அறிவையோடும் உச்சத்தால், எப்ப உச்சத்தால் நச்சு போர் தொடர்ந்து அடர்ந்த வெங்கனே ஊரா ஊரா. எதுல போறாரு, எதுல போறாரா? பார்த்தா அது வருகின்றதுன்னு சொன்னா, அது வருகின்ற வழியில எத்தனை இடையூறு எத்தனை இருந்தாலும் அத்தனையும் விலகி ஓடுதான். இந்த ஏர் திரு ஏற்றினை பார்த்தா அந்த தடை என்று சொல்லக்கூடிய தடை இல்லை. அது எப்படிப்பட்ட விடை? செண்டாடும் விடை. செண்டாடும் விடைன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த விடையினுடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய மணியினுடைய ஓசை கேட்டதுன்னா, காலன் வந்து அடிச்சு புடிச்சுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஓடுவான். பா சிவபெருமான் வராரு, இப்ப எங்க யாரும் உதைக்க போறாரு தெரியல. ஏன்னா ஏற்கனவே உத வாங்கி இருக்கிறவனுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். வாங்க. ஆக அப்படிப்பட்ட விடையா அடியார்களுக்காக வேகமா வருவார். பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேறி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கி. அங்க அப்படியே சுந்தர பெருமான் இதை எடுத்து அந்த பதிகத்துல வைக்கிறார். இத எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கொடை அங்கே இருந்து இங்கே இருந்து எடுத்ததுதான் அது. அங்க சொல்றார், உச்சி போது நச்சு போர் தொடர்ந்து அடர்ந்த வெங்கனே ஊரா ஊராம். முதல் ஊர் என்பதாக சொல்லுகின்ற போது ஊர்ந்து வருகின்ற விடை, அந்த ஊர்ந்து வருகின்ற விடையிலே ஊராம், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தெருவுதோறும் பிச்சைக்கு எப்படி கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார், அதை போல ஊர் ஊராக அந்த தெரு தெருவாக அவர் சென்று இறந்த அந்த நிலையை, நீள் வீதி பயில் ஒடும் ஒளிசை இசை வச்சத்தான் நச்சுச்சேர் வடங்கொள் பொங்கை மங்கைமார். இதுதான் பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசுதல். இவர் என்ன பண்ணுவார், இப்படி போகிறப்ப அந்த அந்த பெண்கள் எல்லாம் வருகின்றவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து அவர்களுடைய வலையை கவர்ந்து இப்படி அவர் செய்கின்ற அந்த தன்மையை அங்கே சொன்னார். பத்தூர் புத்து இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரி பேசி, இங்கிருந்து அப்படியே எடுத்து சொல்லுகின்ற அந்த இரண்டையும் ஒன்றாக வைத்து சிந்தனை செய்யலாம். வாரா நேரே மாலாகும் வசி வளவனது இடம் கச்சத்தான் மெச்சிப்பூ கலந்திலங்கு வண்டிடம் காரார் கார் மேகம் கார் கருமை ரெண்டும் வரும். காரார் கார் கருமை சூழ்ந்த மேகம் காரார் காரார் நீள் சோலை கழுமளவள நகர் என்பதாக இதுல இந்த பாடலை இப்படியே அவர் சொல்லிக்கொண்டே போவார். மிக அற்புதமான அந்த பதிகம். இந்த பதிகம் பதியத்துல எத்தனையோ விதமான செய்திகளை எல்லாம் சொல்றார். கடைசியில ஒரு செய்தி சொல்றார், அதுதான் மிக முக்கியமான செய்தி. இதுல வந்து எப்படி நாம் திருவாசகத்தை தேன் என்பதாக சொல்லுகின்றோமோ, திருவாசகம் என்பது தேனுக்கு ஊமையாக எப்படி சொல்லுகின்றோமோ, அதை போல திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த பதிகங்களை, இந்த பதிகத்தை, முக்கியமாக இந்த பதிகத்தை தேனாக அவர் சொல்லி இந்த பதிகம் தேனுக்கு ஊமை. இது தினைத்தனை உள்ளதோர் தேன் இல்லை, இது பெருமானுடைய திருவடியையே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே சிந்தனையிலே ஊறும் தேனாக விளங்குவது என்பதாக அந்த தேனினுடைய இரண்டு தேனையும் இங்கே சொல்லி அது வேற இது வேற என்பதாகவும் கடைசி அந்த திருக்கடை காப்பிலே சொல்லுகின்ற அந்த சிறப்பினை உடையது இந்த பதிகம். இந்த திருக்கடை காப்பு எதை விட்டாலும் விடலாமே தவிர திருக்கடை காப்பினை நாம் நிச்சயமாக அதை பாடிதான் நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே திருக்கடை காப்பினை நாம் எல்லோரும் சேர்ந்து அது பாடுவோம். ஏழு ஏழும் பதினாலு, ஏழு ஏழு நாலு மூணு மூன்றியல் இசை, மொத்தம் எத்தனாச்சு? 21. இந்த 21 இசைன்னு இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாரு, அது கணேஷ் வந்துட்டு அதையும் சொல்லணும்.
இது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப ஆழமா சென்று சிந்திக்கின்ற ஒரு தலைப்பு வந்து இந்த ஏழை ஏழை நாளே மூன்று இயல் இசை இசை என்பது வந்து அவ்வளவு சிந்திக்கின்றது. எளிமை இப்போதைக்கு நம்ம வந்து 21 பண்கள் வந்து நம்முடைய
முக்கியமான குறிப்பு 21 அந்த பண் இசை என்பதாக சொல்லக்கூடிய அந்த இசையினுடைய குறிப்பு இங்கே வருகின்றது. சண்பைக்கோன் சமைத்தனர் கலைத்துறை தாமே போல்வார் தேனே ஏறார் தமிழ் விரகண மொழிகள் அப்படின்னு தேனே என்பதாக சொல்லி ஏறார் தமிழ் விரகண மொழிகள் தேனே என்பதாக அமைஞான சம்பந்த பெருமானாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த மொழிகளை தேனே ஆக இருக்கக்கூடிய மொழிகள் இவை என்பதாக சொல்லி கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வண்டி சண்பகத்தானே தேனே போறார் என்பதாக சொல்லி தினைத்தனை உள்ளதோர் பூவிலே இருக்கக்கூடிய அந்த குறிப்பையும் அங்கே காட்டி இந்த தேனுக்கும் அந்த தேனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாட்டை காட்டி இந்த தேனினுடைய சிறப்பினை அற்புதமாக இந்த குறிப்பினை இங்கே கொடுக்கின்றார். அப்படி இந்த பதிகமானது மிக முக்கியமான பதிகம். இந்த பதிகத்தினுடைய சிறப்புகள் எத்தனையோ வகையான சிறப்புகள் இந்த பதிகத்திலே பொதிந்து இருக்கின்றன என்பதாக அமைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த பதிகத்தினுடைய சிறப்போடு நாம் அடுத்த நிலையிலே நாம் அடுத்த வகுப்பிலே புத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பௌத்தர்களை எப்படி சம்பந்த சரணாலயர் எதிர்கொண்டார், அவர்களுக்குரிய அந்த கேள்விகளை எப்படி கேட்டார், இந்த பார்க்க போனால் இந்த வகுப்பிலே நாம் அதை பற்றிய சிந்தனைகளில் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு, இந்த பதிகத்தினுடைய ஒரு குறிப்பினை நாம் சிந்தித்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதாக எடுத்துக்கொண்டு அந்த செய்தியினை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம்